கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா குந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெருசன்வான் ஆடுபோலும் பரிசினால் நன்றாக சூடகமே தோழ்தலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாணிவோம் அடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோரின் பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரம் பிரம்ம சாயுஜ்யத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய பாசுரம். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சதேஷாத்யுக்தா சத்யம் ஜானம் அனந்தம் பிரம்ம யோவேதனிஹிதம் குஹாயாம் பரமேப்யோ மன் சோஸ்மிதே சர்வான் காமான் சஹா பிரம்மணாதி பசியதே தி அப்படின்ற இந்த சுத்தியர்த்தத்தை விளக்க வந்த பாசுரம் இந்த கூடாரை வெல்லுன்ற பாசுரம். முக்தி அடைஞ்ச முக்தாத்மா பரபிரம்மத்தோடே கூட நிரதிசயமான ஒரு ஆனந்த விசேஷத்தை பெற்று அவனோடே கூட சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்த மந்திரத்தை மனசுல வச்சுட்டு ஆண்டாள் இந்த கூடாரைன்ற இந்த பாசுரத்தை அருளி செஞ்சார். நேற்றைய தினம் ஆதிநிலையாயின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய சர்வசக்தி யோகத்தை வெளியிட்டாள். உன்னால் முடியாதது ஒன்று உண்டா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அவன் சர்வசக்தன் அப்படின்ற விஷயத்தை ஆண்டாள் நேற்றைய பாசுரத்தில் தெரிவித்தார். கிருஷ்ணனை சேவித்துக் கொண்டே இருக்கார் ஆண்டாள் முதலிய அவர் தோழிகள் எல்லாரும். செவிட்டாத ஒரு பேரின்பம் திருப்தியதோ மேன்வர் புறத்தாழ்வார். எனக்கு திருப்தி ஏற்படலையே அப்படின்வர். அந்த மாதிரி திருப்தி ஏற்படாத வண்ணம் திரும்ப திரும்ப சேவிச்சிருந்திருக்கலாம்ன்ற அந்த எண்ணத்தோட கிருஷ்ணனை ஆண்டாள் சேவிச்சதே இருக்கார். நீ எப்பேற்பட்டவன், உன் வைபவம்தான் என்ன? திருவாய்மொழி முதல் 10 ஆரம்பத்தில் 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படின்ற அந்த பாசுரத்தில் வியாக்கியானத்தில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லி பக்தி உடையவர்களுக்கு பக்தி உடைய அடியவர்களுக்கு சர்வ சுலபனாக எளியவனாக எம்பெருமான் விளங்குகிறான். மற்றவாளுக்கு அந்த மாதிரி இல்லை, பிறர்களுக்கு அரிய வித்தகன். இந்த பாசுர வியாக்கியானத்தில் அழகான ஒரு விஷயத்தை பூர்வாச்சாரியான் சொல்றார். அஜ்ஞரை சர்வஜ்ஞராக்கும் சர்வஜ்ஞரை எத்திரம் என்று எங்க பண்ணும் அப்படின்னு. அஜ்ஞரை ஒன்றும் தெரியாதவன அஜ்ஞாளாக ஒன்றும் தெரியாதவாளா இருக்கக்கூடிய பாமரால சர்வஜ்ஞனாக ஆக்கும், எல்லா விஷயம் தெரிஞ்சவனாக ஆக்கிடும். சர்வஜ்ஞரை அப்படி நன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நன்னா தெரிஞ்சவருக்கு அவனை விட்டு பிரிய மனமில்லாமல் அது எப்படி இது எப்படின்னு அவளை மோகிக்க பண்ணிடும். 6 காலம் மோகிச்சு ஊந்துட்டார் இல்லையோ நம்மாழ்வார். அழகான வார்த்தை, அஜ்ஞரை சர்வஜ்ஞராக்கும் சர்வஜ்ஞரை எத்திரம் என்று ஏங்க பண்ணும்னர் வீடு வியாக்கியானத்தில். ஆனா அப்படின்னால சர்வேஸ்வரனுடைய திரு அருள்னால மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர் சுவாமி நம்மாழ்வார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்ற குணத்தாய் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடுறார் எட்டாம்பத்தில் திருவாய்கோழியில். மணந்த பேராயா நப்பிண்ணை பிராட்டியை மணந்து கொண்டவனே, மாயத்தால் உன்னுடைய அத்தி ஆச்சரியமான சங்கல்பத்தினாலே இந்த காரியத்தை ஆக்கினவனே அப்படின்னு சொல்லிட்டு, வல்வினையேனை பாபம் பண்ண என்னை போன்றவர்களை ஈர்கின்ற குணத்தாய், அப்படியே வல போட்டு இழுக்கிற மாதிரி உன் கல்யாண குணங்கள் என்ன அப்படியே இழுக்கிறதா அப்படின்னு எம்பெருமானை நம்மாழ்வார் புகழ்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஆழ்வாரை அந்த பாடுபடுத்துறது. ஆண்டாள் இன்னைதனம் அந்த நிலவில் இருக்கார். என்ன அப்படியே உன்னுடைய கல்யாண குணங்கள் இழுக்கிறது என்ற வல போட்டு இழுக்கிற மாதிரி ஈர்கின்ற குணத்தாய். இந்த பாசுர வியாக்கியானத்தில் அம்புபட்ட நோய் மருந்திட்டு ஆற்றலாம், குணத்தால் வந்த நோய்க்கு பரிகாரம் இல்லையே அப்படின்னா, அம்பு எய்தான் அர்த்தம், அம்பு உடம்புல பட்டிருக்கு ரணமாயிடுச்சு, அதுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் பூச்சினா சரியா போயிடும். அம்புபட்ட நோய் மருந்திட்டு ஆற்றலாம், ஆனால் குணத்தால் வந்த நோய்க்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல அப்படியே அவகாகனம் பண்ணி ஆழ்ந்து அமிழ்ந்து அதை அனுபவிக்கிறவாளுக்கு அந்த கல்யாண குணமே என்ன பண்றதுதான், ஒரு நோய் வந்த மாதிரி வெளியிடுத்துவாள். இந்த நோய்க்கு பரிகாரம் இல்லையே. நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தை மனசுல வச்சுதான், மணந்த பேராயா மாயத்தால் முழுதும் வல்வினையேன ஈர்கின்ற குணங்களுடையாய், இந்த பாசுரத்தை மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடிவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை இடைய போயினவால் குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் அவிகாத்திருப்பேனே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு பாசுரத்தை ஆண்டாள் அருளி செய்கிறாள். மேகவிடு தூது திருப்பதி மலமேல திருவேந்திர முடையானுக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ற மாதிரி, ஒரு உபச்சாரம் பண்ற மாதிரி, ஒரு மேல் கட்டு கட்டி இருக்கிற மாதிரி, மேல் விதானம் அந்த மாதிரி இந்த நீல மேகங்கள் அப்படியே திருப்பதி மலையில ஆனந்த நிலையத்துக்கு மேல அப்படியே கவிஞ்சும் இருக்காங்க. அந்த மேகங்களை பார்த்து, மேகங்களே மேகங்களே விண்ணீர மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர்வாய் வெங்கடத்து என் திருமாலும் போந்தானேன்னு சொல்லி திருவேங்கடமுடையானுடைய சந்நிதியில என்னுடைய விஜயாபனத்தை நீ சொல்லணும், என் மனசில் இருக்கக்கூடிய ஆற்றாமையை ஆண்டாள் ஒத்தி ஒன்னே நினைச்சிருக்கா இந்த விஷயத்தை நீ சொல்லணும். மேகத்தை பார்த்து தூது விடுறாள் ஆண்டாள். மேக சந்தேசம், மேகத்தை தூது விட்டா மேகம் போய் சொல்லுமா, அது பேசுமா, அது அச்சேதனமாச்ச அப்படின்னு கேட்டா, காமத்தோடு இருப்பவர்கள் காமுகர்கள் அவளுக்கு இது பேசும் இது பேசாது அதெல்லாம் தெரியாது அவளுக்கு. காமார்த்தாகி பிரகிருதி கிருப்பனா சேத்தனா சேத்தனேஷுன்றான் கலிதாசன் மேக சந்தேசம் தன்னுடைய காவியத்தில், கண் தெரியாத அவளுக்கு. ஆண்டாலும் மேகத்தை தூதுவிட்டு திருவேங்கடமுடையான் கிட்ட தன் ஆற்றாமையை வெளியிடுகிறார். அப்படி சொல்லச்ச, என்னுடைய ஒளி திருவேங்கடமுடையானே நினைச்சிருக்கேன் சீனிவாசனை, என் ஒளி என் தேக காந்தி என்னை விட்டு போயிடுத்து, என்னுடைய வண்ணம் என்னை விட்டு போயிடுத்து, என்னுடைய வளைகள் நான் பெருமாளே நினைச்சிருக்கிறால இழைச்சி போயிட்டேன், லூசா பொறுத்து வளையலும் கழுது போச்சு. சிந்தை அவன் நினைக்க விட முடியாமல் இந்த பிரகிருதி சம்பந்தம் என்னை பாடாப்படுத்துறது என் சிந்தையும் இப்ப என்கிட்ட இல்லை. தூக்கம் அது வந்து ஒரு பிராணாச்சு, தூக்கமும் என்னை விட்டு போயிடுது. ஒளி வண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவை எல்லாம், இவை எல்லாம் என்னை விட்டு போயிடுத்துனா எதனால போயிடுத்து? நான் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கேன், என் தீன்யாவஸ்தை. அந்த தீனாவஸ்தையை பார்த்து நல்ல பசையோடு இருந்தா நாலு பேர் வருவார்கள், ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்தா அவன் சீந்தி பார்க்க யாரும் இல்லை. என் நிலைமையை பார்த்து, என் தீனாவஸ்தையை பார்த்து, என் எழிவரவை பார்த்து இவையெல்லாம் அகந்து போயிடும், தள்ளி போயிடும். இருந்தாலும் என் உடம்புல அந்த உயிர் மாத்திரம், பிராணம் மாத்திரம் ஒட்டிடுது. அதை நான் வந்து அந்த பிராணனை நான் காப்பாத்தின் இருக்கேன். எப்படி காப்பாத்தின் இருக்கேன்னா, இந்த பிராணன் என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் சீனிவாசன்ற டானிக். அந்த கோவிந்தனுடைய குணம் பாடி பாடி இந்த சரீரத்தில இந்த ஆத்மா, இந்த பிராணம் இருக்கா மாதிரி நான் பண்ணிக்கிறேன். குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி, என்னுடைய அந்த கோவிந்தனுடைய அந்த கல்யாண குணங்களை பாடி பாடி, ஓ மேகங்களே நான் ஆவிகாத்து இருப்பேனே, என் சரீரத்தில் இந்த பிராணன் இருக்குமாறு நான் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாள் அந்த நாச்சியார் திருமொழியில. நம் சரீரத்தில் பிராணன் இருக்குமாறு செய்வது நம்ம அதீனம் இல்லை, அவன் காத்து வைக்கிறது தான், அதுவும் அவனது இன்னருளே. ஆனா ஆண்டாள், நான் காத்துக்கிறேன், என் சரீரத்தில் இந்த பிராணன் இருக்க மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் கோவிந்தனுடைய குணம் பாடுதல் தான் அப்படின்னு சொல்ற. இங்க வியாக்கியானத்தில், நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தில், ஆனை பண்ணை குதிரை சுமக்கவற்றோ அப்படின்னு எழுதியிருக்க. யானைகளுக்கு அலங்காரம் உண்டுவா, யானை மேல பெரிய ஒரு அம்பரா துணி ஒரு இது போட்டிருப்பா அலங்கார துணி, யானை பாகன் உட்காடுறதுக்கு பெரிய திண்டு மாதிரி போட்டிருப்பா, அது மேல இன்னொரு பெட்ஷீட் எல்லாம் போட்டிருப்பா, ஒரு பெரிய மணி, அந்த சங்கியால் கட்டப்பட்ட மணி, இப்படி யானைக்கு சம்பந்தப்பட்ட அந்த வஸ்துக்கள்லாம் இருக்க ரொம்ப சுமையா இருக்கும். அதை யானை தான் சுமந்து வர முடியுமே தவிர குதிரை சுமக்க முடியுமா? ஆணை பண்ணை பண்ணுன சுமை, ஆணை சுமக்க வேண்டிய அந்த சுமையை, அதுக்கு சம்பந்தப்பட்ட சுமையை குதிரை சுமக்கவற்ற, குதிரை சுமக்க முடியுமா? இந்த பிராணனை நம் சரீரத்தில் இருக்குமாறு செய்கிற காரியம் யானை மாதிரி இருக்கிற சர்வேஸ்வரனுடைய காரியம், குதிரை மாதிரி இருக்கிற நம்மளால முடியுமா? இருந்தாலும் ஆண்டாள் சொல்றாருன்னா, ஆவி காத்து இருப்பேன்னு சொல்றாள்னா, அதுக்கு என்ன காரணம்? பூர்வாச்சாரியால் சொன்ன ஒரே வார்த்தை, கோவிந்தன் குணம் பாடி, இதான் சமாதானம். கோவிந்தனுடைய கல்யாண குணங்களை இவள் பாடுவதால் அதுவே பெரிய டானிக் ஆயிடுச்சு. இவ ஆவி காத்து இருப்பதற்கு அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் காரணம். அப்படின்னால சுவாமி நம்மாழ்வார் ஈர்கின்ற குணத்தாய்னு சொன்னாரே, கல்யாண குணங்கள் அப்படியே ஈர்க்கின்றன. அப்படி கல்யாண குணங்கள் ஈர்க்கின்ற காரணத்தினாலே ஆண்டாளும் ஆவி காத்து இருக்கிறாள். ஆனபடியினால எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டதுன்னா, அஜ்ஞரை சர்வஜ்ஞராக்கும், சர்வஜ்ஞரை எத்திரம் என்று ஏங்க பண்ணும். அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கிற காரணத்தினால கிருஷ்ணனை இவன் ஆசை தீர பார்க்கிற. பார்த்துட்டு இன்னும் இவனை ஸ்தோத்திரம் பண்ணு தோணும். சவ்யா சவப்பிரியகான்னு சகஸ்நாமாத்தியாயத்தில் எம்பெருமானுக்கு சவப்பிரியன்னு பேர், ஸ்தோத்திர பிரியன். பொதுவா மனுஷாள் நாமே ரெண்டு வார்த்தை சொன்ன உலகாங்கிதம் அணிஞ்சிடுறோம். ஈடு வியாக்கியானத்தை திருவாய்மொழியில ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சொன்னாலும் சொன்ன ஞாபகம் இல்லை, சொல்லிதான் கட்ட தப்பு இல்லை. ஒரு கிராமத்தில் அறுவடையாடு, கிராமங்கள் அறுவடையான உடனே வருஷத்துக்கு அந்த வண்ணார தொழில் பண்றவர் பரியாரி இவாள் எல்லாருக்கும் மரக்கால நெல் கொடுத்துற வழக்கம். அவ கோணி எடுத்துன்னு வருவா, ரெண்டு மரக்கா மூணு மரக்கா அந்த மாதிரி அளந்து அமைச்சிடுறது அவள என்ன அப்படி அனுப்பிச்சு அனுப்புற அந்த வகையில் ஒரு சரவ தொழிலாளி இங்கே வந்த வந்த உடனே ரெண்டு மூணு மரக்கா ஏதோ கணக்கு போட்ட உடனே எஜமானனே போடுறான் அளந்து போடுறான். ஐயோ நீர் வந்து அளக்கலாமா இப்படி அளக்கச்ச அந்த தும்மெல்லாம் மேல பதறெல்லாம் அப்படியே காத்துல உங்க தலைமையிலாம் படுறது உங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளவு சிரமம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லி வச்சான். உடனே அவன் என்ன பண்ண புலகாங்கிதமா திரும்ப மரக்கால அரைக்கி மொண்டு எக்ஸ்ட்ரா இவனு போட்டு இப்ப போயிட்டா போ சந்தோஷமா அந்த மூட்டையை எடுத்துட்டு வரப்புல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கான். எதிர பரியாரியா இருக்கு இன்னும் எப்பவும் இல்லாத தோஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கு மூட்டை அந்த மொட்டை தலை என்ன கொடுத்தான் எஜமான இப்ப மொட்டை தலையன்ட்டான். அது நேரம் அந்த பரியாரி அங்கேயும் போய் மொட்டை தலையன்னு வெய்யறான். அந்த ஆளுக்கு போய் நிறைய கொடுத்தாங்க அப்படியா என்ன விவசாயம் உடனே கீழே அந்த மரக்கால வச்சுட்டு உடம்ப முடியாத வேக வேகமா ஓடி வரா வரப்புல திரும்பி பார்த்தாங்க அன்னத்துக்கு ஓடி வர இன்னமோ ஏதோன்னு ஐயோ உங்க உடம்புக்கு என்னத்துக்காகும் இந்த மாதிரி ஓடி வரலாமா திரும்ப சோத்திரம் பண்ண உடனே அவன் இல்ல இல்ல உனக்கு பெண்ணையும் கொஞ்சம் தரலாமான்னு தோணித்த இருக்கு நான் ஆக ஒரு சோத்திரம் பண்ணிட்டா புலகாங்கிதமாகி போயிடுறது மனுஷியாவுடைய அந்த சுபாவம். அதே எம்பெருமான் சவப்பிரியகானே ஒரு பேரை வச்சிருக்கானே அவன் அவனை ஆதிநிலையாய் அப்படின்னு நேற்றைய தினம் அகடித கடனா சாமர்த்திய சக்தியை சொல்லி சர்வசக்தி யோகத்தை சுட்டி காண்பித்து ஆண்டாள் அந்த மாதிரி பாசுரத்தில் சொன்ன உடனே சந்தோஷமா இவ வாயிலேந்து என்ன வார்த்தைகள் வருது பார்க்கணும் ஆசைப்படுறான் எம்பெருமான். நம்மாழ்வாருடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னு பெருமாளுக்கு தானே தெரியும். அவருக்கு காட்சி தருவது தராமல் இருப்பது மாறி மாறி அலக்கழிக்க வைக்கிறார் பெருமாள். ஒரு நாள் வெறுத்து போயிட்டார் நம்மாழ்வார். இந்த பெருமாளுடைய பேரே நடையாடாத ஒரு இடத்துல போய் நாம் இருப்போம்னு ஒரு ஏதோ பழைய வீடு கட்டின் இருக்கான் அங்க போய் உட்காந்து செவரு பாதி எழுப்பி இருக்கு அங்க ஒரு சும தூக்கின வரவன் அந்த சுமைய வச்சுட்டு நாராயணான் இங்க கூடவா நீ இல்லாத இடங்கள் நடப்பா திரும்ப பாட ஆரம்பிச்சிட்ட. அப்போ பெருமாள் அவர் சங்கல்பம் என்னவா இவரை கொண்டு லோகத்தாருது திருத்துவதற்காக நாலு வார்த்தைகளை பாட வைப்போம். அப்படினால்தான் ஆயிரம் பாசுரங்கள் அவர் பாடுமாறு பண்ணினான் சர்வேஸ்வரன். அத குறிப்பால் சொல்ற மாதிரி தானாய் தன்னைத்தான் பாடி நான் எழுதல சுவாமி இதெல்லாம் அவனே எழுதுவித்துக் கொண்டான். பராசர மகர்ஷி சொல்லையா யோந்த பிரவிசிய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்தி நெஞ்சில தூங்கிக் கொண்டிருந்த இந்த வார்த்தைகளை எல்லாம் தட்டி எழுப்பி பேச வச்சது யார் அந்த புருஷோத்தமன் தான் அப்படின்றார் விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி. அந்த மாதிரி நேற்றைய தினம் மாலே மணிவண்ணான் சொல்லி எம்பெருமானுடைய சௌலபிய கல்யாண குணத்தை சௌலபிய குணத்தை முதலில் சொல்லி சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்ற அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம் என்கிற அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை மாலே மணிவண்ணா என்பதால் காட்டி ஆதிநிலையா என்பதால் அகம் அப்படின்ற அகமர்த்தத்தை சொல்லி எப்பேற்பட்ட நான் எப்பேற்பட்டவன்னா திவ்ய அந்த சக்தி யோகத்தோடு கூடினவன் சர்வசக்தி யோகம் அத்தியுதமான அந்த சக்தி சாமர்த்தியம் வாய்க்க பெற்றவன் ஆக அகடித கடன சாமர்த்தியத்தோடு கூடினவன் நான் அந்த அர்த்தத்தை சொன்ன அண்டாள் இன்னைய தினம் ஆசை தீர எம்பெருமானை திரும்பவும் நாம் அவனை அனுபவிக்கணும்ன்ற ஆசையினால அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே ஆஹா கிருஷ்ணா நீ எப்பேற்பட்டவன் உன் வைபவம் தான் என்ன ஆசையாக ஆண்டாள் எம்பெருமானை இந்த பாசுரம் கொண்டு ஸ்தோத்திரம் பண்றாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இந்த பாசுரத்தை பார்த்தோமானால் இந்த பாசுரம் திருமலை திருவேங்கடமுடையானுக்கே சமர்ப்பணம்னு சொல்ல தோன்றது. பாசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில பதங்கள் சில சொற்கள் திருவேந்திரமுடையானை ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் அப்படின்னு சொல்ல தோன்றும். ஆரம்பமே கோவிந்தான் தான் உத்தமமான நாமம். நம்ம தமிழ்நாட்டில் சைவ வைஷ்ணவ சண்டை முத்தின காலம். அப்போ சைவர்கள் என்ன பண்ணிட்டா வைணவர்களுக்கு ஒரு கட்டப்பேர் வரணும்னுக்காக ஒத்தான் ஏமாத்திட்டா உனக்கு அவன் நாமம் போட்டான், இனிமே உனக்கு பணம் வராது கோவிந்தா. இந்த மாதிரி சில பதங்களை வைணவர்களுக்கு முக்கியமான அந்த பதங்களை சொல்லி பரிகாசம் பண்ற ஒரு இது ஏற்பட்டுருக்கு. அது எத்தனை வருஷமானாலும் இனிமே அது போகாது போகுது. என்ன உத்தமமான நாமம் இந்த கோவிந்த நாமம். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர வந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். சத்திரபந்து கத்திரிய ஜாதியில பிறந்த நீச்சன், பிராமண ஜாதியில் பிறந்து நீச்சனாயிருந்தால் பிரம்மபந்துன்னு சொல்லுவார். பிரம்மபந்த வித்ய பிரவீத்னு வியாக்கரணத்திலே எடுக்கிற உதாரணத்துக்கு பிராமண ஜாதியில நீச்சன் பிரம்மபந்து. அவர் பிரம்மபந்துன்னா ரொம்ப நீச்சன் அர்த்தம். கத்திரிய பந்துவா இருக்கிறவனுக்கு கத்திரபந்து, கத்திரிய ஜாதியில நீச்சன். வைசிய ஜாதியில நீச்சனா இருந்தால் வைசிய பந்துன்னு பேர். நான்காம் வர்ணத்தில் நீச்சனாயிருந்தால் அவனுக்கு வந்து சூத்ர பந்துன்னு பேர். இது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட பேர்கள். அந்த கத்திரபந்துன்றவன் காட்டில் வச்சிருக்கான், தாய் தந்தை இம்சிச்சான், மகாக்ரூரன் பாபி. அப்பேற்பட்டவன் அங்க இருக்கிற சமயத்தில் யாரோ வழி தவறி ஒரு வயசானவர் கண் தெரியாதவர் அந்த காட்டு வழியில வந்துட்டார். ரொம்ப தாகமா இருக்கு, யாராவது உத்தாசம் பண்றவா இருக்காளா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கேன்னு சொல்லி வர. இவன் நல்ல காலம், இது என்ன நல்ல புத்தி தோணித்தோ கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் அவருக்கு தாக சாந்தி பண்ணி வச்சான். பாரதத்தில் வர கதை. உடனே அவர் என்ன பண்றார், இவ்வளவு நல்லவனா இருக்கியே உனக்கு நல்லது செய்யறண்டாப்பா, என் கிட்டக்கவா, காத காமி, வலது காத காமி, உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு பதத்தை சொல்றேன், அது சொல்லிட்டே எப்போ ஒன்னு நல்லது நடக்கும். முதல்ல லேசில் ஒத்துக்கிறான், கடைசியில் சம்மதிக்கிறான். அவன் காதல கோவிந்தான் சொல்றான். ஒரே பாபங்கள் அவன் அப்படியே மொய்க்கிறது. மொய்த்த வல் வினையுள் நிற்கிற அந்த சத்திரபந்து இந்த மூன்றெழுத்து உடைய இந்த பேருனால அவன் பரமகதிக்கு உத்தமமான கதிக்கு அவன் போய் சேர்ந்தான். அந்த அப்பேற்பட்ட நாமம் கோவிந்தான்ற நாமம். பெரியாழ்வார் மூன்றெழுத்துடைய மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கின்ற மூன்றெழுத்து மூன்றெழுத்துன்ற கோபியார்த்த கோபனம், பிரகாசியார்த்த பிரகாசனம். இத கோபனமாக மறைச்சு பேசணும்ன்றதுக்காக மூன்றெழுத்து. இந்த பாசுரத்துக்கெல்லாம் பெரியாழ்வார் திருமொழி ஒரு 400 பாசுரத்துக்கு மாமுனிகள் தான் வியாக்கியானம். அவர் மூன்றெழுத்துன்னா திருவேங்கரமுடையான் சீனிவாசன் அர்த்தம், கோவிந்தன் அர்த்தம் இருக்க. ஆனபடியினால அப்பேற்பட்ட உத்தமமான திருநாமம் இந்த கோவிந்த நாமம். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு 3 நாள் வரிசையா கோவிந்த நாமத்தை ஆண்டாள் சொல்ல போறார். முதல் நாள் இன்னைக்கு கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்தான்னு கூப்பிடுற. கோவிந்தானா என்ன அர்த்தம் இங்க என்ன, கோவிந்தான் கோவிந்தன்ற சொல்லுக்கு 13 அர்த்தம் பிரபந்த வியாக்கியானங்கள்ல இருந்து நாம் பார்க்க முடியுது. அந்த 13 அர்த்தங்கள்ல முதல் அர்த்தம் இன்னிய பாசுரத்தில் வரக்கூடிய அர்த்தம் என்னன்னா, காஹா விந்ததீதி கோவிந்தா, பசுக்களை பெற்று மகிழ்பவன். விதிலு லாபே, அதாவது பசுக்களை அவன் பெற்றதால் ஒரு லாபம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆக பசுக்களை பெற்று மகிழ்ச்சி அடைபவன் கோவிந்தன் அப்படின்னு நீ பாசுரத்துக்கு நாம் அர்த்தம் வச்சுக்கணும். ஆக பசுமைப்பவன், பசுக்களிடம் ஆறா ஒரு வேட்கை ஒரு காதல் உடையவன் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த கோவிந்தன் பேர்பட்டவன், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் கூப்பிடுறார். கூடார் எம்பெருமானை வணங்க மாட்டோம், எம்பெருமானோடு சேரமாட்டோம், அவன் அடியார்களோடு சேரமாட்டோம்னு தனித்து நின்று விரோத பாவத்தை பாராட்டுபவர் விரோதத்தை பாராட்டுபவர்கள் கூடாதவர்கள். கூடினவர்கள் உண்டு, கூடாதவர்கள் உண்டு. கூடினவர்கள் யாருன்னா அதுக்கும் சமாதானம் கீதையில் தான் இருக்கு. கூடாதவர்கள் யார் அதுக்கும் விளக்கம் பகவத்கீதையில் தான் இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா என்ன நாலு பேர் சேவிக்க வரா, நாலு கியூ வந்துருக்கு என்ன சேவிக்கிறதுக்காக அப்படின்னார். அந்த நாலு கியூ என்னன்னார், சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாஹா சுகிருத்தியனோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச பரதரிஷப. நிறைய பெருமாள் பணம் கொடுத்தா கூட, செல்வம் கொடுத்திருந்தாலும் அதை சரியா வச்சுக்க தெரியாம செல்வத்தை இழந்து விட்டவன் அந்த கியூ இருக்கு. புதுசாக செல்வம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற கியூ ரெண்டாவது கியூ. மூணாவது கியூ, அந்த எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் சொரூப சுபாவாதிகள் எப்பேற்பட்டது, அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த அவளுடைய கியூ ஒன்று ஜிஜ்ஞாசு ஞானி. நாலாவது கியூ எதுன்னா அந்த எம்பெருமானை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். கீதா பாஷ்யத்தில் உடையவர் சொல்றார், ஞானி முதல்ல சங்கர பாஷ்யத்தில் சங்கராச்சாரியார் சொன்னார்ன்னா, ஞானின்னா விஷ்ணோஹோ தத்துவவித்து எழுதினர், விஷ்ணுவனுடைய தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அறிந்தவன். பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் அந்த மாதிரி அர்த்தம் எழுதாமல் விஷ்ணுவனுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு அவனுடைய சரணாரவிந்தத்தில் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ருச்சியோடு கூடினவன் ஞானின். கொஞ்சம் மெருகேற்றினர், விஷ்ணுவின் தத்துவத்தை அறிந்தவன் ஞானி. இது சங்கரபாஷ்யம். விஷ்ணுவனுடைய தத்துவத்தை அறிந்து அவனுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில் கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுறவன் ஞானி. இப்படி நாலு விதமான ஜனங்கள் என்ன ஆசிரியிக்கிறான்னு சொல்றார். அவள ஜானின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு மகாத்மான்னு பிருதம் கொடுக்கிறேன், இதெல்லாம் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. கூடாதவர்கள் நாலு பேர் உண்டு. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயா அபகிருத்த ஜானாக ஆசூரியும் பாவம் ஆசிரித்தாக. மூடாக, புத்தி சரியா வேலை பண்ணாதவா, அது ஒரு கியூ. துஷ்கிருத்தினா மூடா, துஷ்கிருத்தினா எப்ப பார்த்தாலும் கெட்ட காரியங்களே பண்ணிட்டு இருக்கிறவா, கெட்ட நடத்தையோடு கூடியவர்கள், அவா ஒரு கியூ. மூடர்கள், மனுஷியாலே நீச்சாதி நீச்சர்கள், அது ஒரு கியூ. மாயையினாலே கவ்வப்பட்டு அசுரத்தன்மையோடு கூடியிருக்கிறவா, இப்படி நாலு பேர். இவாள்லாம் கூடாதவர்கள், எப்பவுமே நன்னடத்தை இல்லாதவர்கள், அப்பேற்பட்டவாள்லாம் இருக்கா. அத மனசுல வச்சுன்னு ஆண்டாள், கூடாரை உன்னை கூடாதவர்கள் யார் யார் இருக்காளோ, உன் விஷயத்துல விரோத பாவத்தோட யார் யார் இருக்காளோ அவளை கூட நீ வென்று விடுகிறாய். ராவணன் மாதிரி இருக்கிறவாளை, ராவணன் அவன் பக்கத்தில் வந்து யாரும் இல்லாத சமயத்தை சுத்தும் முத்தும் பார்த்துட்டு மால்யவான்ற அவனுடைய சாரதி, ராஜா எதுக்கு இதெல்லாம், சண்டையெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம் அப்படி சொன்னா இப்பிட்ட சொல்லாத அந்த வார்த்தையேயமப்பியேவம் நமேயம் து கரிஹிசித்து யஷமே சகஜோ தோஷா சுபாவோ துரதிக்ரமஹ. என்ன ரெண்டு ரெண்டாக வெட்டி என்ன அப்படி போட்டா கூட நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன், நான் நமேயம். திருமங்கையாழ்வார் திருமாலிருஞ்சோலை பாசுரத்தில் வணங்கல் இல் ராவணன்ற, யாருக்குமே வணக்கம் வணங்கின சிரசோடு இல்லாதவனாம் ராவணன். அதே மாதிரி முன் பொலா ராவணந்தன், முன்பு பொல்லா ராவணன், அந்த இல்லு கூட அவங்கிட்ட பயந்து ஓடி பிடிச்சு பொலா ராவணன் ஆயிடுச்சு. ராவணன் கிட்ட இருக்கிற பயத்தினால இல்லு ஓடி போச்சு. முன் பொலா ராவணந்தன், தமிழ் இலக்கண பிரகாரம் பொல்லா பொலார்னு சொல்லலாம். அப்படி ஏஷமே சகஜோ தோஷா, இது என்கிட்ட இயற்கையாக அமைஞ்ச ஒரு ஒரு தோஷம், இதுதான் வச்சுக்கோ. என்னுடைய சுபாவத்தை மாற்றி அமைக்க இயலாது. சுபாவோ துரதிக்கிரமன், சொன்னது யார்? ராவணன். அப்படி ராவணன் மாதிரி இருக்கிறவாள கூட கூடாரை வென்று விடுகிறான் ராமன். இத வால்மீகி அயோத்தியா காண்டத்தில் சொல்ற. சத்யேன லோகான் ஜெயதி தீனாம் தானேன ராகவஹா குரும் சுஸ்ரூஷயா தீரஹா தனுஷாயுதி சாத்ரவான். சத்திய மார்க்கத்திலேயே பிரயாணம் பண்ணி லோகங்களை எல்லாம் ஜெயிக்கிறான் ராமன். சத்தியேன லோகான் ஜெயதி. வறியவர்கள், ஒண்ணு இல்லாத ஜனங்கள், ஏழைகள், அவளுக்கு நிறைய தானங்கள் பண்ணி அவளை ஜெயிக்கிறானா ராமன். என்ன, எதிராளியினுடைய அபிவிருத்தி தான் இவனுடைய அபிவிருத்தியாக அவன் நினைக்கிறான். தஸ்நாமத்தில் பரர்திகின்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு, ராமனுக்கு. அந்த பரர்திகின்ற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம்? பராருத்திகி, உயர்ந்த அபிவிருத்தியோடு கூடினவன், உயர்ந்ததான அந்த எண்ணத்தோடு கூடினவன், இது ஒரு அர்த்தம். அவனுடைய நோக்கம் எல்லாம் ரொம்ப உயர்ந்த அளவில் தான் இருக்கு, நீச்சமா இருக்காது, அது ஒரு அர்த்தம். பரஸ்ய ருத்திரேவ ருத்திஹி எஸ்ய சகா பரர்திஹி, இது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் கர்மதாரயம், இரண்டாவது அர்த்தம் பகுனிகி. ஆக அப்படி எதிராளியினுடைய அபிவிருத்தி தான் தன் அபிவிருத்தியாக எண்ணுபவன் ராமன். ஆனபடினால சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானே நராகவஹா குரும் சுஸ்ரூஷயா, தன் குருமார்களுக்கு சுஸ்ரூஷ பண்ணி பணிவிடை பண்ணி அவளை ஜெயிச்சுறான். தன்னுடைய கோதண்டத்தை காண்பித்து விரோதிகளை எல்லாம் ஜெயிக்கிறான். ஆனபடினால தனுஷா யுதி சாஸ்திரவான், அப்பேற்பட்டவன், எப்பொழுதுமே ஜெயசீலன். ஆனபடினால கூடாரை வெல்லும், கூடாதவர்கள் அத்தனை பேரையும் இவன் வென்று விடுகிறான். திருவாய்மொழி வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல இவனுடைய அம்பு உயிர்கொலையாக்கும், நம்பிள்ளை வீட்டில் சொல்ற, இவனுடைய அம்பு உயிர்கொலையாக்கும், வடிவழகு, எம்பெருமானுடைய வடிவழகு இருக்க கொல்லாது, கொல்லாதே பாடாப்படுத்தும். வடிவழகு உடம்பை திண்ணி நிற்கும், உடம்ப ஏதோ பண்ணி சத்தை இருக்கும், பாடாபடுத்தின் இருக்கும் பக்தால, அப்பேற்பட்ட அந்த பெருமான். ஆனபடியினால கூடாரை வெல்லும், கூடாதவனாக வந்த வாலி, அதே மாதிரி கூடாதவளாக வந்த சூர்பனகை, இவ அத்தனை பேரும் வெல்கிறான் ராமபிரான். சூர்பனகை மூக்கிலே ரத்தம் கொட்டுறது, அப்படியே கையை வச்சுட்டு போற, ஆகாச மார்க்கமாக போய் தன் தமையன் ராவணன் கிட்ட போய் நிற்கிறார். ராவணன் திக்விஜயமா வர சமயத்தில் ஏதோ ஞாபகமா தங்க ஆம்படியான கொண்டுட்டான், சூர்பனகையினுடைய ஆம்படியான கொண்டுட்டான். ஐயோ தப்பு பண்ணிட்டேமே அப்புறம் தோணித்து, அவளுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுமேன்னு உன்னை ஒரு ராணி ஆக்கிடுறேன், இந்த ஏரியா மொத்தத்துக்கு நீதான் ராணி. அவளுக்கு பக்கபலமா ராட்சசால எல்லாம் நியமனம் பண்ணி ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பேற்பட்ட சூர்பனகை தான் ராமனும் லட்சுமணன் வரைச்ச, அவள் மோகிச்சு ஏதோ வார்த்தை சொல்லச்ச, அவர் மானபங்கம், அவர் ரத்தம் கொட்டுறது மூக்குல, அப்படியே நேர ஆகாச மார்க்கமாக பெருமாள்கிட்ட போய் நிற்கிறார். இது ராவணன் கிட்ட போய் நிற்கிறார். இந்த உடனே யார் உன்னை இந்த மாதிரி பண்ணா, வெய்யினமா வேண்டாமா, இந்த மாதிரி பண்ணிட்டான், வெய்ய வந்த வாயால் வாழ்த்து பெற்ற எம்பெருமான், அவ வாழ்த்த ஆரம்பிச்சுட்டா. சிம்ஹோரஸ்கம் மகாபாகும் பத்மபத்ரணி வேக்ஷணம் ஆஜானுபாகும் தீப்தாஸ்யம் அதீவ பிரிய தர்சனம் கஜ விக்ராந்த கமனம் ஜட்டாமண்டல தாரிணம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனாம்பிதம். வெய்ய ஆரம்பிச்சா அந்த வெசு வார்த்தை வரல, அவளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சிம்மம் மாதிரி விசாலமான அந்த மார்பு படைத்த வட்சஸ்தலம் பெற்றவன், நீண்ட கைகளை பெற்றவன், தாமரை மலர் போன்ற கண்ணழகு பெற்றவன், தாழ் அளவுக்கு தொங்கக்கூடிய அளவுக்கு நீண்ட ஆஜானுபாகுவா இருக்கக்கூடியவன், அழகான திருப்பவளத்தை உடைய வாயை உடையவன், காண்பவர்கள் அத்தனை பேருடைய மனசையும் கவரக்கூடியவன், அதீவ பிரிய தரிசனம், கஜம் யானை மாதிரி கம்பீரமாக நடந்து வரக்கூடியவன், ஜட்டையை தரித்துக் கொண்டிருப்பவன், பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கிறவன். பார்த்தா ஒருவேளை ராஜகுமாரனாக இருக்குமோன்னு தோன்றது அப்பேற்பட்ட வடிவழகன் பேரழகன். அந்த மாதிரி வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டா சூர்பனகை. ஆக கூடாதவளாக வந்த சூர்பனகையையும் தன் வடிவழகை காட்டி ராமன் ஜெயிச்சுள்ளையா. கூடாரை வெல்லும் கூடினவாளை கூட வென்றுறான். கூடினவாளை எங்க வெல்றான்னா, திருவாழ்மொழி வியாக்கியானத்தில் ஈட்டில் ராமபிரானை முதல் முதல் பார்க்கிறார் அனுமான். ரிஷ்யமூக பர்வத்தம் மேல உட்காந்து சுக்ரீவன் அந்த ஒத்தையடி பாதையில கீழே ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கா, இவரோட வாலி அமைச்சிட்டான் பயந்துட்டு அனுமார் போய் பார்த்துட்டுவான். அனுமார் மாறு வேஷத்தில் வந்து நிற்கிறார், அவ பேசிக்கிறார். அப்போ ராமனை இவர் கொஞ்சம் உத்து பார்த்துட்டே இருக்க, இப்பேற்பட்ட அழகா இருக்கார் அவர். தோள்களை பார்த்தா ரெண்டும் ரெண்டு உலக்க மாதிரி இருக்கு. நிறைய திருவாபரணங்களை சாத்தி அழகு பார்க்கலாம், மாலைகளை போட்டு இருக்கலாம், எதுவுமே தென்பள்ளையே. சர்வ பூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக பாகவாக பரிகோபமாக. பரிகான உலக்கைக்கு பேர் அந்த மாதிரி திண்மையா இருக்கு எல்லாம் இந்த அழகான தோள்களுக்கு. சுந்தர தோளுடையான் அப்பேற்பட்ட இவனுக்கு அலங்காரம் ஒன்றும் இல்லாம இருக்கே அப்படின்னு அந்த தோள்கள்லேயே மயங்கி போயிட்டார் அனுமார். இந்த ஸ்லோகத்தை எடுத்து எழுதுறார் நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்தில். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார், திருவடி தோற்ற துறையிரே. திருவடி தோத்துட்டான் திருவடி அனுமார். அனுமார் தோற்று போன துறை எதுன்னா ராமனுடைய திருத்தோள்கள். இதை வச்சு நான் விஷயம் டெவலப் பண்ண ஒரு கல்யாணம் சொன்னேன். அதே மாதிரி ஒத்தொத்தரம் எம்பெருமானுடைய ஒவ்வொரு திருமேனியில ஒரு ஒவ்வொரு அவயங்கள்ல தோத்தவாள் உண்டு. சபரி எம்பெருமானுடைய திரு கண்கள்ல தோத்துட்டா. உன்னுடைய திவ்ய கடாட்சத்தினால அந்த கண்களுடைய அந்த மகிமையினால வைபவத்தினால எங்க ஆச்சாரியாள் என்னுடைய ஆச்சாரியன் மதங்க மகர்ஷி அவர் எந்த வழியில போனாரோ அந்த வழி நானும் போயிட்டு இருக்கேன். சக்ஷுஷா தவ சௌமியேன உதாஸ்மி ரகுநந்தன பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியசாரிஷம். அப்படி சபரி தோற்ற துறை எம்பெருமானுடைய திருக்கண்கள். எம்பெருமானுடைய திருவடிகள்ல தோத்தவா எத்தனையோ பேர். இந்த மாதிரி கூடாதவர்கள் கூடினவர்கள் என்ற அந்த வாசி அற அந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எம்பெருமானிடம் தோற்று போறவாதான். சீதா பிராட்டி கல்யாணம் ஆன உடனே ருத்துசாந்தி ஏற்பாடு பண்ணிருக்கா. சீதா பிராட்டி வேக வேகமா தன் நகைகள்லாம் கழட்டி வைக்கிறாளாம். எதுக்குமா கழட்டி வைக்கிற, நகைகள் மொத்தம் நிறைய கல் இருக்கு, நீர் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும், தப்பித்தவர் ஏதாவது கல்லுல உங்களுடைய பாதம் பட்டு கொடுத்தானா அது ஒரு பெண்டா மாறி கொடுத்தானா எனக்கு போட்டியா வந்துருமே, ஏகதார விரதனா நான் இருக்கேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க கேக்குறான். உபன்யாசகால் சொல்லுவா இது அப்படின்னால அந்த மாதிரி கூடினவர்கள் அவாளையும் வென்றுதாதான் இல்லம்மா. அந்த மாதிரி நான் பண்ணல, கூடினவர்களையும் வெல்கிறான், கூடாதவர்களையும் வெல்கிறான். ஆகவே கூடாரை வெல்லும் அப்படின்னு. அதனாலேயே சீர் சீர்மை பெற்றவன் சர்வேஸ்வரன், சிறப்பு பெற்றவன் சர்வேஸ்வரன். அவன் யார்? கோவிந்தா. அவன் கோவிந்தன். இந்த கோவிந்தான் ஏன் சொன்னான்னா, நீ எங்க ஜாதியை சேர்ந்தவன். ஆண்டாள் தன்னை இப்ப வந்து ஒரு இடைச்சியாகவே பாவிச்சு திருப்பாவை பாடுற. நடை உடை முடை, இடைச்சிகளுடைய நடை, இடைச்சிகளுடைய உடை, இடைச்சிகளுடைய முடை நாற்றம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து கோவிந்தான்றான். எங்களாட்ட நீயும் விரும்பி வேண்டி விரும்பி சங்கல்பம் பண்ணிட்டு நீ வந்து இங்க வந்து பிறந்திருக்காய். கோபாலோ யாதவம் வம்சம் மக்னமப்யுத்தரிஷ்யதி அப்படின்ற கணக்கில் இந்த வம்சத்தை தூக்கி விடுவதற்காக நீயே சங்கல்பித்துக் கொண்டு வந்த ஒரு அவதாரம் இல்லையா நீ கோவிந்தன். அதை மறந்துடாத. பசுமேய்க்கிற ஜாதியை சேர்ந்தவன், எங்களை சேர்ந்தவன் நீ. பசுவோடு பசுவாக கால் பொருந்தி இருப்பவன். கிருத்தானுகாரானிவ கோபி ராஜவே, கிராதார்ஜுனீஸ்வரர் பாரதி சொல்றான். அப்படி பசு திரள் மத்தியில கலந்து பரிமாறிக்கொண்டிருப்பவன். ஏன்னா அவனுக்கு சரியான ஒரு தோழன் யாருன்னா இந்த பசுக்கள் தான். கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் லீலாசுகர் வர்ணிக்கிறார், ஆஹா கிருஷ்ணா உனக்கு பலவிதத்திலேயும் இந்த பசுமாடுகள் தானே சகாயம் பண்ணுகின்றன. யாரும் இல்லாத சமயத்தில் ராதை மஞ்சள் அரைச்சி தர சொன்னாலாம், அந்த மஞ்சள்லாம் கைய கிருஷ்ணன் கையெல்லாம் ஒரே மஞ்சளா இருக்கு, அப்படியே காலில் பூசிவிட்டான், காலெல்லாம் மஞ்சளா இருக்கு. நேரம் அம்மா இதில் போயிருந்த யசோதி பிராட்டி என்ன கால் ஏன் மஞ்சளா இருக்குன்னு கேட்போம். பசுமாடு என்ன பண்றதா, முன்னாடியே அவன் காலை நக்கி கொடுத்து அந்த மஞ்சளை எடுத்துருத்தான். அந்த அளவுக்கு பசுமாடுகள் கிருஷ்ணனோடே பொருந்தி இருக்கிற காரணத்தினால அந்த பசுக்களுக்கு அவ்வளவு இவன் அந்த மேய்க்கும் தொழில ஈடுபட்டு அந்த மாதிரி பண்றதுனால நீ கோவிந்தன் அதை மறந்துடாதே. நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்ட, எனக்கு ஒரு சந்தேகம், ஸ்ரீவைகுண்டத்தில் நீ வந்து பசுக்களை தான் மேய்ச்சிட்டு இருப்பியான்னு கேட்கிறேன். திபத்திலும் பசு நிறை மேய்ப்பு வத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவே. திருப்பதியில சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி இருக்கு, ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீடம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பீகார்காரர் ஒருத்தர் லெக்சரரா இருந்தார். அவருக்கு பசு எருமைனா ரொம்ப ஆசை. காலேஜுக்கு வரச்சியே அந்த எருமை மாடுகள் எல்லாம் ஓட்டி வந்துடுவார். அந்த வித்யாபீடம் பக்கத்தில் அருகே புல்வெளி, காலி பிளேஸ், காலி மனைகள் நிறைய இருக்கும், மேஞ்சின்னு இருக்கும். அப்பப்ப ஒரு பீடு முன்னாடி எழுந்து ஜன்னலால் பாக்கிறது, எருமைகள்லாம் கரெக்டா இருக்கா எண்ணிட்டு சாயங்காலம் போச்சு ஆற்றுக்கு போச்சு பழைய ஓட்டி போடுவார். சாதாரண மனுஷனே அப்படி இருக்குச்ச. எம்பெருமான் இந்த பசு மேய்க்கிறதுக்காகவே அந்த ஜாதியில பிறந்தவன், அவன் அந்த காரியத்தை சரியா பண்ண மாட்டானா? ஆகவே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கோவிந்தான் கூப்பிடறாள் ஆண்டாள். உன் தன்னை பாடிப்பறை கொண்டு உன்னை சர்வலோக அதிபதியா இருக்கக்கூடிய உன்னை, எங்களுக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடிய உன்னை, உன்னை காணப்பெறாவிடில் உயிர் போகும் நிலையில் இருக்கிற நாங்கள் படுகிற அவஸ்தைகள் எப்பேற்பட்டதுன்றது தெரிந்து கொண்டிருக்கிற உன்னை பாடி, உன்னை பத்தி பாட்டா பாடி, பறை கொண்டு நாங்கள் பெற வேண்டியதான பிராப்தியம் எது உண்டோ அதை நாங்கள் பெற்று, எதை பெறணும்னு வந்தோமோ அதை பெற்று. இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த வரியினால ஆண்டாள் அனுகார பத்தி மூலமாக பாவனா பிரகர்ஷம் மூலமாக தான் ஒரு நோன்பு ஒண்ணு நோர்க்கணும் சங்கல்பிச்சாலே அது பூர்த்தி பண்ணிட்டான்னு தெரியுது. அது நினைவின் முதிர்ச்சி, நிஜமா அனுஷ்டானம் பண்ணல, மனசால் நினைச்சுக்கிறார். அந்த மாதிரி உன் தன்னை பாடி பறை கொண்டு, அந்த பறையின்ற அந்த பிராப்தியத்தை பெற வேண்டியதை பெற்று எல்லாம் முடிஞ்ச உடனே யாம் பெரு சன்மானம், நாங்கள் பெற வேண்டியதான சன்மானம் ஒண்ணு உண்டு. இந்த சன்மானம் எப்பேற்பட்ட சன்மானம்னா, ஆண்டாள் மார்கழி மாசத்துல ஒரு நோன்பை அனுஷ்டித்தாள், அது நல்லபடியாக முடிந்தது அப்படின்னு எல்லாரும் பேசணும், அதான் எனக்கு சன்மானம். ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் வெளி திருமுற்றத்தில் காலக்ஷேபம் சொல்லிருக்கார். அந்த சமயத்தில் பிரசாதம் வந்துதான். அப்படி பிரசாதம் வந்த உடனே யாம் பெரு சன்மானம் வந்ததுன்னு சொன்னாராம். நான் பெற வேண்டிய சன்மானம் வந்துடுத்துனாராம் பட்டர். அந்த மாதிரி யாம் பெரு சன்மானம், அந்த சன்மானம் எப்படி இருக்கணும், நாடு புகழும் நாட்டார் புகழ வேணும் அந்த மாதிரி இருக்கணும். ராவணன் தன் அரண்மனை உபரிகை மேல இருந்து மாடி மேல இருந்து இந்த வானர சைன்யங்கள் ரொம்ப அழகா அணிவகுத்து இருக்கிறதாமே அதை எனக்கு காண்மின்னு ரெண்டு பேர்கிட்ட சொல்றான், சுகன் சாரணன் ரெண்டு பேர். அவன் ரெண்டு பேரும் இதோ அங்க விபீஷன் இருக்கான், அதோ அவர்தான் ராமன், அவர் தம்பி லட்சுமணன் அவர் தான், இங்கே காமிச்சிக்காம சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் மாதிரி சொல்லச்ச ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேசிதா, நமக்கு அழிவு வந்துடுத்து, நமக்கு போராத காலம் ஆரம்பம் ஆயிடுத்து, விபீஷணனுக்கு இப்பவே பட்டம் கட்டிட்டவர், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா ரெண்டு பேரும். ஆக சுகசாரணர்கள் வாயிலாக ராவனுடைய பிரபாவம் மேற்கொண்டு நடக்க இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நாடு புகழும் அளவுக்கு வந்த மாதிரி. நாடு புகழும் அது மாத்திரமில்ல, கிருஷ்ணன் சத்யபாமை அவ இருந்திருக்கிற சமயத்தில் அர்ஜுனன் திரௌபதியோட உள்ள நுழைஞ்சான் அந்த ரூம்ல. ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் வரையா வா அர்ஜுனான்னு சந்தோஷமா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார். அர்ஜுனனே பக்கத்தை படுத்து சொன்னார், அர்ஜுனன் மேல சுவாதீனமா காலத்துக்கு போட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. சத்யபாமியும் திரௌபதியும் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கா. யாரையும் உள்ள விடாதுன்ற கிருஷ்ணன் வாயிற் காப்பவன் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வேகம் உள்ள வந்து சஞ்சயன் வந்திருக்கார், உள்ள உள்ளாமா கூடாதான் சஞ்சயனா உடனே உள்ளான பூர்ண. சஞ்சயன் வர சமயத்தில் காலம் மாத்திரம் போட்டிருந்த கிருஷ்ணன் கையை சேர்த்து அவன் மேல போட்டு இதோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கார். இதை பார்த்துட்டு திருதராஷ்டிரன் கிட்ட போய் சொல்லணும் அவன், அதுக்காக இந்த நாடகம். நாடு புகழும் அவன் அவற்ற சொல்லி அப்படி எல்லாருக்கும் அந்த வார்த்தை போகும். அப்பேற்பட்ட அளவுக்கு இந்த யாம் பெரு சன்மானம் அமைய வேணும். யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, அந்த பரிசு எப்பேற்பட்டதா இருக்கணும்னா நன்றாக அந்த பரிசு அமைய வேண்டும். அந்த சன்மானமாகிய பரிசு அப்படி எங்களுக்கு அமையணும். எப்படின்னா ராமபட்டாபிஷேகம் நடந்த சமயத்தில் இந்திராதி தேவதைகள்லாம் வந்திருக்கா, இந்திரன் வந்து ஆசையாக பக்தியோட ஒரு முத்து மாலையை ராமபிரானுக்கு சமர்ப்பிக்கிறான். ராமன் அதை உடனே சீதாபிராட்டி கொடுத்தார். சீதாபிராட்டி அதை தன் கழுத்தில் அணிந்து கொண்டு நிற்கிறார். அப்படி கழுத்தில் போட்டு நின்ற சமயத்தில் ராமன் தன் கண்ணாலேயே ஏதோ ஜாட காமிச்சார். இங்கித ஜாஸ்து போசலாக, இங்கித பாஷை அவன் ரெண்டு பேருக்கு புரியும். நம்மள வாழ்க்கை இங்கித பாஷை யாரா ஆத்துக்கு வந்தா காஃபி தரலாமா வேண்டாமா அப்ப மாத்திரம் கண்ணால புரியும், அது மாத்திரம் கரெக்டா புரியும், மற்றபடி புரியாது. பால்ய சிநேகிதன் திருக்குறந்த ஆண்டவன் சொல்றவன், பால்ய சிநேகிதாள் வீடு தேடி வந்தாங்க, ஆம்பியாள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு கையை அப்படி பண்ணி சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா, 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கா, சரி வாடா கை கால ரெண்டு வா சாப்பிட உட்காரலாம். அவர் காலம்பு ரெடியா சொம்ப எடுத்து கொடுத்தார், காலம்பருக்கு போயிருக்கார். ஆம்பியார் தேடின்னு வந்தா எங்கேயும் காணா விட படுக்கிற உங்களை பார்த்தா அவர் குரல் குரல் குரட்டை விட படுத்துக்கிட்டு இருக்கா. தட்டி எழுப்பி என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுத்தாருன்னா, நீங்க தானே சாப்பிட்டு படுத்துக்கோன்னு சொன்னுங்க. அவளுக்கு அர்த்தமாச்சு, அந்த அளவுக்கு தான் அவளுக்கு புரிஞ்சுது சைகை பாஷை, அவளுக்கு அதான் புரிஞ்சுது. ஆனால் சீதா பிராட்டி ராமனுடைய அந்த கண் அசைவை புரிஞ்சுட்டா. புரிஞ்சுன உடனே அவமுச்சிய ஆத்மன கண்டாத்து ஹாரம் ஜனகநந்தினி அவைக்ஷத ஹரின் சர்வான் பர்த்தாரஞ்ச முகுர்முகு தாமிஞ்சி தஜ்யா சம்பிரேட்சிய பபாஷே ஜனகாத்மஜான் பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் ஏதானி சர்வசா ததௌ சா வாயு புத்ராய தம் ஹாரம் அசிதேக்ஷணா தேனஹாரேண சுசுபே. ஆச்சரியமா வர்ணிக்கிறார் வால்மீகி. கேட்டாலே புண்ணிய ராமாயணம். அவமுச்சிய ஆத்மான கண்டாத் தன் கழுத்திலேந்து அந்த முத்து மாலைய இந்திரன் கொடுத்த முத்து மாலைய கையில கழுத்தி வச்சுண்டு அந்த ஹாரத்தை ஜனகநந்தினி கர்மயோகியுடைய குமாரத்தி ஜானகி அதுக்காக அந்த மதத்தை போட்ட வைராக்கியம் இவளுக்கு எல்லாம் தேவையில்லை. மற்ற பெண்களாக தான் விடமாட்டா நகைகள்னா பெண்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையோ. ஆனா இவ ஜனகநந்தினி ஜனகருடைய குமாரத்தி கர்மயோகியுடைய பொண்ணு உடனே எடுத்துட்டா அந்த மாலையை முத்து மாலையை. அவைக்ஷத ஹரின் சர்வான் எல்லா வானர முதலிகளையும் அப்படி பார்த்தாளாம். பர்த்தாரஞ்ச முகுர்முகு திரும்ப திரும்ப தன் கணவனையும் பார்த்தாளாம் சீதை. தாம் இங்கித ஜ்ஞஹா சம்பிரேட்சிய இங்கித பாஷை தெரிஞ்ச ராமன் அதை பார்த்துட்டு பபாஷே ஜனகாத்மஜாம் சீதா பிராட்டி கிட்ட ஜானகி கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார். பௌருஷம் விக்ரமஹா புத்திஹி யார்கிட்ட பௌருஷம் இருக்கோ ஆண்மை யார்கிட்ட விக்ரமம் இருக்கோ விக்ரமம்னு என்ன சத்ரு சேனாயாம் ஆசன்னாயாம் அப்பி அபீருத்வம் அது சௌரம் சூரத்தனம். சத்ரு சேனாயாம் பிரவிசிய அந்த பிரவிசிய ஸ்திதி இது வீரம் பராக்கிரமம் அந்த சத்ரு சேனாயாம் அந்த பிரவிசிய சத்ருணாம் ஹனனம் இது பராக்கிரமம். இந்த அம்சங்கள்லாம் நிரம்பி இருத்தல் அதுல வரிசையா சொல்றார். முதல்ல பௌருஷம் ஆண்மை யார்கிட்ட பௌருஷம் இருக்கோ எப்பேற்பட்ட ஆண்மை சமுத்திரத்தை தாண்டி செல்லுதல் அனுமார் தானே பண்ணார். ஆக பௌருஷம் அவர்கிட்ட இருக்கு. விக்ரமஹா அசோகவனத்துக்கு போய் சீதாபிராட்சியை தரிசனம் பண்ணி சீதாபிராட்சி கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு ராமன் கொடுத்த நிச்சய மோதிரத்தை கொடுத்து அவ கொடுத்த அந்த கணையாழி அந்த சூடாமணியை அவ வாங்கிண்டு திரும்ப அவர் வாங்கிண்டு அத்தோடு நில்லாமல் அரக்கர்களையெல்லாம் அழித்த அந்த விக்ரமம் பௌருஷம் விக்ரமஹா புத்திஹி புத்தி சக்தியை உபயோகப்படுத்தி ராவணனையும் பார்த்துட்டு வரலாம். ராவணனை பார்த்து நேருக்கு நேர் பார்த்து அவனுடைய பலாபலத்தை எல்லாம் கண்டுண்டு எல்லாத்தையும் ராமன் பிரான்ட்ட சொல்றதுக்காக அந்த புத்தி சக்தியை உபயோகப்படுத்தினார் அனுமார். பௌருஷம் விக்ரமஹா புத்திஹி பௌருஷம் விக்ரமோ புத்திஹி யஸ்மின் ஏதானி சர்வசா யார்கிட்ட இதெல்லாம் நிரம்பி இருக்குமோ அவனுக்கு கொடுட்டார் ராமன். ததௌசா வாயு புத்திராய வாயு புத்திரங்கிட்ட இதெல்லாம் இருக்குன்ட்டு அனுமாருக்கு சீதா பிராட்டி இந்திரன் கொடுத்த முத்து மாலையை கொடுக்கிறாள். அந்த மாலையை தான் அணிந்து கொண்டு சந்தோஷமாக பக்தியோட ராமநாமத்தை ஜபிச்சுண்டு அவர் இருக்கார். வேற ஏதோ புராணங்கள்ல வேற ஏதோ ராமாயணங்கள்ல அதை கடிச்சு பார்த்தார் ராமனா எல்லாம் இருக்காங்க வால்மீகி அதெல்லாம் சொல்ல. ஆக பரிசினால் நன்றாக சீதா பிராட்டி பூணுவிக்க சீதா பிராட்டி கொடுக்க அதை திருவடி அணிந்து கொண்டு அவர் சந்தோஷப்பட்டார் போலே நாங்கள்லாம் இந்த சன்மானத்தை பெற்று அந்த பரிசை பெற்று உவகை கொள்ள வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக இது எப்பேற்பட்ட பரிசுனர் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளிக்கிளம்பச்ச சரீரத்தில் இருக்கக்கூடியதான 9 துவாரங்கள்ல ஏதோ ஒரு துவாரம் மூலமாக பிராணம் வெளில போகுது ஜீவன் வெளில போயிடுறார். மகான்களா இருக்கவாளுக்கு மூர்த்தன்ய நாடியை பிளந்துண்டு அவன் வெளிக்கிளம்புகிறான் ஜீவன். அப்படி கிளம்பச்ச பிரகாசதாயகமான அந்த பிரதேசங்கள் அர்ச்சிசுன்வா அர்ச்சிராதி மார்க்கம் அதாவது 3 விதமான மார்க்கங்களை அனுசரித்து இந்த ஜீவன் போறதாக சொல்றாள். தூமகதி யாமியகதி அர்ச்சிராதிகதி அப்படி அச்சிராதிபதி மூலமாக அந்த அச்சிஸ் அந்த பிரகாசம் கொடுக்கக்கூடிய அந்த வழியாக அவன் பிரயாணப்பட்டு இந்த ஜீவன் இவன் புண்ணியம் பண்ணி இருந்தால் அந்த புண்ணியம் கூட ராமானுஜ சித்தாந்த பிரகாரம் பிரதிபந்தகம். பகவத் சமாஸ்திரகணத்துக்கு புண்ணியமும் பிரதிபந்தகம். அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னு சொன்ன மாதிரி, உபனிஷத் சொன்ன மாதிரி, குதிரை வேகமாக புறப்பட்டு கிளம்புற சமயத்துல ஒரு தரம் தன் வாலை ஒரு அசைஞ்சு கொடுக்குமா, உதறி உதறுமா, அப்படி உதறச்ச எத்தனையோ கேசங்கள் அதனுடைய வாலிலேருந்து கீழே விழும். அந்த மாதிரி புண்ணியங்கள் பாபங்கள் எல்லாத்தையும் குதிரை மாதிரி நாம் கீழே தள்ளிடணும். நாம் ஒண்ணுமில்லாத ஒரு ஆகிஞ்சன்யத்தோட கூட எம்பெருமான் திருவோலக்கத்திலே நாம் நிற்கணும். அகிஞ்சனஹ நாஸ்தி கிஞ்சன எஸ்ய சஹ அகிஞ்சனஹ, அகிஞ்சனஸ்ய பாவஹ ஆகிஞ்சன்யம் குணவச்சன பிராமணாதிவ்ய கர்மனிச்சா ஷேன்யு பிரத்தியம். அப்படி ஆகிஞ்சன்யத்தோட எம்பெருமான் அந்த எம்பெருமான் கிட்ட நிற்க வேண்டியவான் அப்படின்னால இவன் அப்படியே புண்ணியம் பண்ணி இருந்தால் அந்த புண்ணியங்களை எல்லாம் கழிச்சுக்கணும். சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க இந்த லோகத்தில் இருக்கிச்ச எதுல இவனுக்கு ஆசக்தி எதுல அதிகமா இருந்ததோ, ஒருத்த பண பேச பணத்திலேயே ஆசையா இருந்தானால் நிறைய பணம் அங்க பார்க்கலாம். விஷய சுகங்கள்ல ஆசையா இருந்தா அதுக்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் உண்டு. எல்லாம் அந்த சொர்க்க லோகத்திலேயே கழிச்சுட்டு புண்ணியத்தையும் இல்லாது பண்ணிக்கொண்டு திரும்பவும் மேல போறான். ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறான். அங்க ஒரு அரச மரம் அங்கு இழைப்பாடுகிறான். அங்கிருந்து எதிர தென்படுற விரஜாநதி, விரஜாநதியை தாண்டுகிறான், தீர்த்துவான் இருக்கு, தாண்டான் தீர்த்தாமாட்டிட்டு போறான்னு சொல்றவா இருக்கா தாண்டான். இங்கேயே நம்மள சம்பிரதாய பேதங்கள் இருக்கு. தென்னாச்சாரி சம்பிரதாயத்துக்கும் வடகலையாருக்கும் மடம் முடித்தியத்தோடு சந்தேகம் தகராறுகள்லாம் இருக்கு இந்த விஷயத்துல. அப்படி அந்த விரஜாநதியை தாண்டி போன உடனே இவனுக்கு பேர் முக்தாத்மான் பேர் வந்துடுறது. இப்ப இவன் வயசு இந்த லோகத்தில் இருக்கிற 98 வயசுல பரவ திருநாடு அலங்கரிச்ச சுவாமி கூட அங்க போன உடனே 25 வயசா மாறிவிடுறார். பஞ்ச விம்ச வயஸ்காக 25 வயசோட அப்படி போன உடனே ஆதிவாகிக்காள் இவனை வெல்கம் பண்ற, இவருக்கு ஸ்வாகதம் சொல்லி ஆட்சிக்கிறார். வரணும் வரணும் அங்க வரிசையா நின்று இருக்காளாம் அந்த சிவைகுண்டத்தை சார்ந்த பெண்கள். சதம் மாலாஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி. கௌஷிகை உபனிஷத் சொல்றது 100 பெண்கள் கையில் மாலாஹத்தாக மாலையை கையில் வச்சிருக்காளாம், 100 பேர் மை மங்களகரமான மைய கையில் வச்சிருக்காளாம், காட்டுக்க அந்த மைய கையில் வச்சிருக்காளாம். சதம் சூர்ணஹத்தாக 100 பேர் மஞ்சப்பொடி சந்தன பொடி மாதிரி மங்களகரமான வஸ்துக்களை வச்சிருக்காளாம். அப்படி வச்சுட்டு இவருக்கு மங்களம் நல்வரவு சொல்லிண்டே இவருக்கு முக்தாத்மாவுக்கு ஒரு பிரம்மாலங்காரம் பரபிரம்மம் மாதிரி ஒரு அலங்காரம் சங்க சக்கரம் கிரீட்டம் திருவபிஷேகம் அதோட இவர் முக்தாத்மா மாறிடுறார். நேர ஆதிவாகிக்காள் பெருமாள் கிட்ட அழைச்சு போறார். திருமாமணி மண்டபம் சகஸ்திர அந்த ஆயிரங்கால் மண்டபம் உள்ளுக்குள்ள பெருமாள் தர்மாதி பீடம்ன்ற சிம்மாசனத்துல பரமாசு தேவனாக வீத்திருக்கார் பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி 3 பேரோட அங்க வந்து நின்ற உடனே கிட்டகவான் கூப்பிடுறார் பெருமாள். கிட்டக வரான், வா எங்கிட்ட வான்ற, ஏற முடியல திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அங்க சிம்மாசனமா இருக்க அவர் பேரை காலை வச்சு ஏறான். வாதேன அத்தியாரோகத்தி காலை மேல வச்சு ஏறி பெருமாள் தொடையில மடியில உட்காந்துக்கிறான் இந்த முக்தாத்மா. அப்படி உட்காந்த உடனே பெருமாள் அப்படி பாக்குறான், பெருமாள் மாதிரி நான் இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி, தேவன் மாதிரி நான் இருக்கேன், பிரம்ம சதிருசோ அஸ்மி. அத்வைதிகள் இவன் அப்படியே பெருமாளோட சேர்ந்து போயிட்டான், இவன் பிரம்மா ஜீவாத்மா தத்துவமே தனியா கிடையாதுன்னு கூறுறாவா. ஆனால் நம்ம சித்தாந்தத்துல ஜீவாத்மா வேறுதான் பரமாத்மா வேறுதான் தனித்தனியா இருக்கிறவாதான். ஆனால் சரீர சரீர பாவத்தோட இங்க நாம் விலட்சணமாக நாம் தென்படுறோம்னு நம்ம சித்தாந்தம் போறது. அப்படி அந்த முக்தாத்மாவுக்கு அவன் பெறுகின்ற அந்த சன்மானம் மாதிரி யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, இப்பேற்பட்ட பரிசை நன்றாக கிருஷ்ணா நாங்கள் பெற வேணும். அத்தோடு நில்லாமல் கிருஷ்ணா உன் கிட்டக்க நாங்கள் வந்திருக்கோம், நாங்களோ பெண்கள், எங்களுக்கு சில அபிப்சிதங்கள், எங்களுக்கு சில கோரிக்கைகள் விருப்பங்கள் உண்டு, அதை விண்ணப்பம் பண்ணலாமா பண்ணுன்றார் கிருஷ்ணன். முதல்ல கிட்டக்க வரைச்ச உன் கையை நாங்க பிடிப்போம், என் கையை நீ பிடிப்பாய், பிரதம ஸ்பர்சத்துக்கு அந்த கைகளுக்கு வளை வேண்டாமா?
சூடகமே
அந்த வளையை கொடு. இந்த வளை என்பதானது ரட்சை. ரட்சை என்பதானது எம்பெருமான் திருவோலக்கத்திலே எம்பெருமான் கிட்ட வந்தவுடனே இந்த பக்தியினுடைய மேலீட்டினால எம்பெருமானுக்கு நாம் காப்பாக இருக்கணும். நமக்கு காப்பு அவன், அவனுக்கு காப்பு நாம். ஆனபடினால இந்த ரட்சை என்பதானது வளைன்னு சொல்வார். திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தில் திருக்கோவிலூர் பெருமாள் சன்னதி உள்ளுக்குள்ள துர்கைக்கு சன்னதி இருக்கு. நம்பிக்கை வளைக்காரி என்றோ என்ற பெரியவாச்சாம் பிள்ளை திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தில் இந்த துர்கை யார் தெரியுமா? இவ வளைக்காரி. வளைக்காரின்னு பெருமாளுக்கு காப்பாக இருந்திருக்கான். ஆக எம்பெருமான் அவனுக்கு காப்பு நாம், நமக்கு காப்பு எம்பெருமான். அதை சொல்றதுக்காக தான் வளை கேட்கிறாங்க. சூடகமே என்ன வெள்ளி வளைக்கை கள்வன் கொள் யானறியேன் கரியான் ஒரு காலை வந்து வெள்ளி வளைக்கை பற்றின்னு அந்த திருவாலி பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் அனுபவிச்சார் போலே அந்த வெள்ளி வளைக்கை வெள்ளியால ஆன வளைய அணிஞ்சின்று காலாம் வரகால நாயகி. அந்த வெள்ளி வளைக்கையோட கை பிடிச்சு ஆசம் போயிட்டான். போய் சேர்ந்தா போயிருப்பாளா? அணியாளி புகுவர்களோ, நம் சம்பிரதாயத்தில் பெரிய சண்டை இருக்கு. திருக்கோளூர் எம்பெருமான் கிட்ட பராங்குஷ நாயகி போய் சேர்ந்தா, அவ போய் சேர்ந்துட்டா பரகால நாயகி பெருமாள் கையை பிடிச்சுன்னு போனவோ அவள் போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பாளான்னு சம்பிரதாய ரசிகர்கள் பெரிய சர்ச்சை பண்றோம். ஏன்னா தன்னிலை மறந்து இவ ரெண்டு பேரும் போயிருப்பா, போக வேண்டிய இடத்த கோட்டை விட்டுருப்பான் அப்படின்னு சுவாரஸ்யமா பூர்வாச்சாரியார் சொல்லுவார். அப்பேற்பட்ட நிலையில பிரதம ஸ்பர்சத்துக்கு தேவையான வளையர்கள் ஒண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒன்றொடியாள் அந்த பதிவிரதா நிமித்தமுகி வளையாதி விபூஷணம். பெண்களுக்கு பதிவிரதைன்றதை காமிக்கிறதுக்காக தான் வளைய. சூடகமே அதே மாதிரி தோல் வளையே, இந்த தோளுக்கு விடக்கூடிய ஒரு வள மாதிரி ஒரு வஸ்து, ஒரு அலங்கார், ஒரு நகை. பரதநாட்டியம் ஆடுறவா அதுக்கு அப்படி போட்டுருப்பார் தோல் வளைன்னு பேரு. சூடகமே தோல் வரையே கிருஷ்ணன் கிட்டக்கு நெருங்கச்ச அந்த தோல் அவன் மேல உராயும், அதுக்கு ஒரு அலங்காரம் வேணும். தோல் வரையே தோடே காதுக்கு தோடு வேணும். கொற்றோடு பெய்துன்னு அழுவர் தோடு. தோட்டுக்கு மேல கர்ண புஷ்பம் செவிப்பூவே கர்ண புஷ்பம் வேணும். இதனால கோப்பியார்த்த கோபனமாக ஆண்டாள் மறைச்சு பேசுவது திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். இதை சொல்ல போற தோடே செவிப்பூவே பாடகமே, பாடகம்னா சரமத்துக்கு காலுக்கு அணிவிக்கக்கூடியதான கொலுசு. இதனால சரமஸ்லோகத்தை சொல்ற ஆண்டாள் தோடே செவிப்பூவேன்றதுனால திருமந்திரம் துவயத்தை சொல்ற. இதெல்லாம் ஒண்ணு ஆசைப்படுற. சம்ஸ்கிருதத்தில் தங்கத்துக்கு பித்தஹாட்டகம்னு பேர். பித்தஹாட்டகம்னா தங்கத்துக்கு பேர். ஏன்னா பித்தம்னா செப்பு, ஒரே பித்தம் தலைக்கு மேலே அந்த பித்தம் அந்த அர்த்தம் இல்லைங்க. பித்தம்னா சம்ஸ்கிருதத்துல செப்புக்கு பேர். ஹாட்டகம்னா தங்கத்துக்கு பேர். செப்பும் தங்கமும் கலந்தாதான் ஆபரணம் பண்ண வரும். ஆனா அப்படின்னால பித்தஹாட்டகம்னு சொர்ணத்துக்கு பேர் வச்சிருக்கா. அதை பண்ணி கொடுக்கிறவன் நாம் எதிரிலேயே உட்காந்து இருந்தா கூட நம்ம ஏமாத்திடுவான். அவனுக்கு பசியதோ ஹரஹான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். பார்த்து நேரிச்சே நம்மள ஏமாத்திடுவான். திருடுவான், அசுவ தட்டுவான், நெருப்பில் காய்ச்சுவான், திரும்ப பக்கெட்டு ஜலத்தில் விடுவான், திரும்ப தட்டுவான். எப்படி எங்கெங்க போனா அவனுக்கு தெரியும். ஆக அப்படி அவன் இந்த பித்தஹாடகத்தை அப்படி இப்படி பண்றதுனால பித்தலாட்டம்னு பேர் வந்தது. பித்தலாட்டம்ன்ற பதம் எப்படி வந்ததுன்னா, நகை தொழிலாளி அவன் பண்ண அந்த காரியம் தெரிஞ்சிருந்தே ஏமாத்து காரியம். அதை அவன் பண்ணத்தினால மற்ற விஷயங்கள்ல கூட ஏமாத்திட்டா அவன் பித்தலாட்டம் பண்றான் அப்படின்ற அந்த சொல் இந்த பித்தஹாட்டகம்ன்ற சொல்லேன்னு வந்தது. ஆனபடினால இந்த ஆபரணங்கள்லாம் இந்த நகைகள்லாம் எனக்கு ஓணும் கிருஷ்ணா என்றனைய பல் கலனும் யாம் அணிவோம், இத்தனை அணிகலன்களை ஆபரணங்களை நாம் அணிவோம். சோக கட்சியும் தான் இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும். முன்னாடியே போட்டுட்டான் ஆண்டாள், அப்புறம் தான் புடவை கேட்கிறான். பாடகமே என்ற பல்கரணம் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம். உன்னுடைய திவ்ய அனுகிரகத்தினால கோவிந்தா ஆடை உடுப்போம். கோவிந்தான் சொன்னாலே ஆடை வந்துருமே. ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் அப்படி சொல்லிட்டு சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் சொல்லி திரௌபதி சொன்ன உடனே புடவை சுரக்கலையா. அஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் நடக்குது சேலை வியாபாரம் பட்டர் எழுதலையா. ஆனபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில ஆடை உடுப்போம், கோவிந்தா ஆடை உடுப்போம். கோவிந்தா உன் அனுகிரகத்தினால நாங்கள் ஆடை புத்தாடையை உடுப்போம். பெருக்கர்ண சுவாமி திருப்பாவிக்கு வியாக்கியான எழுதியிருக்க அது கதை எழுதியது. பெருக்கூத்து போட்டிருக்கா பாரத கூத்து. துஷாசனம் திரௌபதியினுடைய புடவையை இழுக்கணும். துஷாசனம் அவன் ஆண், ரெண்டு பேர் இப்ப ரெண்டு பேருமே ஆண் தான். இவன் பெண் வேஷத்தில் இருக்கான், திரௌபதி வேஷத்தில் இருக்கான், ஆம்பளவன். இவன் வந்து ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கான், கடன் திருப்பி தரவே இல்லை. உன் மானத்தை வாங்கிடுறேன்ட்டு துஷாசனம் என்ன பண்ணா புடவை இழுத்துட்டே இருக்கானா. உடனே சமயோசித்தமாக அந்த திரௌபதி வேஷத்தில் என்ன சொன்னானா, கிருஷ்ணா உன் திவ்ய அனுகிரகத்தினால என்ன ஆம்பளையே ஆக்கிடு அப்படின்னு வேண்டிட்டான். ஆக ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு, அதன் பிறகு க்ஷீராண்ணம். கிருஷ்ணா நீயும் நாங்களும் கூடியிருந்து அந்த க்ஷீராண்ணத்தை நாம் அனுபவிக்கணும். அனுபவிக்கணும் சொல்ல இங்க பாசுரத்தில். அதன் பின்னே பால் சோறு. அந்த பால் சோறு எப்படி பண்ணணும்னா, தீர்த்தத்தை கொதிக்க வச்சு உல வச்சு, அதெல்லாம் மறந்துட்டாப்ப எல்லாம் குக்கர் தான் எல்லாம். ஆக உல வச்சு அரிசியை களைஞ்சு அதுல சேர்த்து அந்த நிலைமை இல்லாமல் பாலையே வச்சு, திருப்பதி மலையில அப்படிதான் பண்றா க்ஷீராண்ணம். அண்டாண்டாவா பால்லயே அந்த அரிசியை களைஞ்சு போட்டுதான் பண்ற. அந்த மாதிரி அந்த பால்ல அமுந்திரியை சேர்த்து பண்ணக்கூடியதான க்ஷீராண்ணம். அதன் பின்னே பால் சோறு. அந்த பால் சோறு எப்படி இருக்கணும் க்ஷீராண்ணம்னா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, செய்ய நெய் நிரம்பி இருக்கணும். அதை எடுத்த உடனேயே முழங்கையிலேருந்து நெய் அப்படியே கீழே சொட்டணும். திருப்பதி மலையில பெருமாள் சக்கர பொங்கல்லாம் அப்படிதான் இருக்கு. இது கொடுத்த முழங்கை வழிவார. சரி, சாப்பிடணும் சொல்லலாம் ஆண்டாள். அந்த மாதிரி நெய் இருந்தா நெய் வாயில் தொங்காதோன்னு கேட்டாராம் பட்டர் அவர் சிஷியர். அதை பத்தி உமக்கு என்ன கவலை என்ன, தொங்குறதோ தொங்கல உமக்கு என்ன அதை பத்தி என்ன சொன்னார் எழுதியிருக்கா திருப்பாவி ஆக்கியானத்தில். அப்படி முழங்கை வைவார கூடி இருந்து, நாம் எல்லாம் கூடி சந்தோஷமாக இருந்து குளிர்ந்து வயம் சர்வே சந்தோஷியேம, நாம் சந்தோஷத்தை அடைவோம். சாப்பிடுவோம்னு ஒரு வார்த்தை சொல்ல ஆண்ட, கூடியிருந்து குளிர்ந்து அப்படி என்ன அர்த்தம். எம்பெருமான் திருவோலக்கத்தில் முக்தாத்மா பெறுகிற அந்த பேரு இருக்கு, ஆனந்தம் இருக்கு, அதை அப்படி கோட்டிட்டு காமிக்கிறார் என்றாள். முக்தாத்மாவை பார்த்த உடனே பெருமாள் தான் நினைக்கிறான், இவன் எனக்கு அன்னம். முக்தாத்மா பெருமாளை பார்த்து தான் நினைக்கிறான், இவன் நமக்கு அன்னம். அகமன்னம் 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 அகமன்னாதோஹோ அகமன்னாதோஹோ அகமன்னாதஹா அகமன்னாதஹா. ஆக எம்பெருமான் அன்னம், அன்னம்னு அர்த்தம் அத்யதே இது அன்னம், அதாவது அனுபவிக்கப்படுவது எதுவோ அது அன்னம். ஆக எது சாப்பிடப்படுகிறதோ அதுக்கு பேர் அன்னம். கரமது கூட அன்னம் தான் பேர் சம்ஸ்கிருத பிரகாரம் பார்த்தா. எது எது சாப்பிடப்படுறதோ அதுக்கெல்லாம் அன்னம்னு பேர். நாம சாதத்துக்கு மாத்திரம் அன்னம் பேர் வச்சுருக்கோம் பிற்காலத்தில். சம்ஸ்கிருத பிரகாரம் பார்த்தா அன்னம்ன்றதுக்கு என்ன அர்த்தம், எது எது நம்ம எடுத்து வாயில போட்டுக்கிறோமோ எல்லாத்துக்கும் அன்னம் தான் பேரு. ஆனால் ஆண்டாள் இங்க கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொன்னாலே தவிர நாமெல்லாம் கூடியிருந்து சாப்பிடுவோம் சொல்லல. ஏன்னா பெருமாளுடைய எதிரில் இருக்கக்கூடிய இவாளுக்கு, கிருஷ்ணன் எதிரில் இருக்கக்கூடிய இவாளுக்கு, உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன். இவாளுக்கு தனியா சோறு ஊணுமா க்ஷீராண்ணம் ஊணுமா, கண்ணனே க்ஷீராண்ணம். ஆனபடினால க்ஷீராண்ணமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் திருவோலக்கத்திலே அவன் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இவாளுக்கு தனியாக புஜிக்க வேணும் சாப்பிட வேணும்ங்கிற எண்ணமே தோணாது. ஆனா அப்படின்னால கூடியிருந்து, அந்த கூடியிருந்தாலே பிரம்மண சாயுஜ்யம் சலோகதாம் யந்தி, அந்த பிரம்மா அந்த பரபிரம்மத்தினுடைய அந்த சாயுஜ்யத்தை விட்டார்களானால் சாலோக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம் சொல்றாள் இல்லையோ, அந்த நிலையில சாயுஜ்ய தசையை பெற்ற இவர்கள் எம்பெருமானே இவர்களுக்கு அன்னம், இவர்கள் எம்பெருமானுக்கு அன்னம். அப்பேற்பட்ட ஒரு விலட்சணமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபடியினால கூடியிருந்து குளிர்ந்து, அதனாலேயே சந்தோஷம் குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி மகிழ்ச்சியா மாறித்து, குளிர்ச்சி அத்தோடு கூடின மகிழ்ச்சி. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் சொல்லி நாம் அந்த மாதிரி சந்தோஷிப்போம் சந்தோஷம் அடைவோம் சொல்லி ஆண்டாள் ஆச்சரியமாக இந்த பாசுரத்தில் நல்ல விஷயத்தை சொல்றாள். சதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா தனபர்ணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக விரிஹிதாஜிஸ்ரக்வீர் ஆகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கர்க்கடே பூர்வவல்குண்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. திருவாடிப்பூரத்து சகத்து தித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான வாழியே, உருணோத்தூர் அற்பத்து முன் உரைத்தாள் வாழியே, உயர்நங்கற்கே கண்ணிமுகம் தரித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளுவர் வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண மனுசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.